الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: أوصاني خليلي صلى الله عليه وسلم بثلاث: صيام ثلاثة أيام من كل شهر، وركعتي الضحى، وأن أوتر قبل أن أنام. رواه البخاري ومسلم. وكما قال عليه الصلاة والسلام: அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், தாரணையை ஆடுகின்ற தயாளன், அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துக்கு ஓர் உத்தமராக வந்து இருக்கிற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாபுடைய நியத்தோடு வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எமக்கு எமது வாழ்க்கையிலே என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை விட்டும் விலகியும் தவிர்த்தும் நடந்து கொள்ளும்படி நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றதோ தவிர்க்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளை விட்டு விலகியும் தவிர்த்தும் நடந்து கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்துடன் நல்லுபதேசத்தை ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே மிகவும் சிறப்பான கண்ணியமான படைப்பினமாக மனித சமுதாயத்தை ஆக்கி, அதிலும் இந்த மனித சமுதாயத்திலேயும் மிகவும் சிறந்த உம்மத் என்று பெயர் சொல்லப்படக்கூடிய உம்மத்தாக என்னை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றான். ஏன் அல்லாஹ் மனிதனை எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே படைத்தானோ, இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தானோ, அந்த நோக்கத்தை இந்த மனிதன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனை அல்லாஹ் படைத்த நோக்கம் வமா ஃபலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி படைத்திருக்கின்றான் என்பது அல்லாஹுடைய நியதி, அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கமாக இருக்கின்றது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு உயர்தரமான நோக்கோடு நம்மை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றான். அதே போன்று அவன் நம்மிடமிருந்து விரும்பக்கூடியது அவனை வணங்குவது, அவனுக்கு அடிபணிந்து நடப்பது என்பதையும் அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கின்றான். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வினால் அவனை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம், அவனை இபாதத் செய்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம், இப்பொழுது எந்த நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உலகத்திலே எந்த அமைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அல்லாஹ் எம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அவன் படைத்த நோக்கத்தை தான், எதற்காக வேண்டி எம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று அந்த நோக்கத்தை நாம் சரிவர நிறைவேற்றும் பட்சத்தில், அந்த நோக்கத்தை சரியான முறையில் கடைபிடித்து நடக்கும் பட்சத்தில், அதற்கான வெகுமதிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போன்று அதற்கு மாற்றமான முறையிலே நாம் நினைத்தவாறு உலகத்திலே வாழ்வோம், நமக்கு வாழ முடியும், நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்று நாம் உலகத்திலே நமது இஷ்டப்பிரகாரம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கான பரிகாரத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நமது வாழ்க்கையுடைய அனைத்து விடயங்களையும் சிறந்த முறையிலே அவனுடைய குர்ஆனின் மூலமும், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளின் மூலமும், அவர்களுடைய வழிகாட்டலின் மூலமும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அதன் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு தயாராகிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற விடயங்கள் தான், ஒவ்வொரு நாளும் நமது காதுகளிலே அலை மோதிக்கொண்டு செல்கின்றதே குர்ஆனும் ஹதீஸும். எந்த பக்கத்திலும் எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய கலாம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள், அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் நமது காதுகளிலே அலை மோதிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நமது காதுகளிலே படக்கூடிய அந்த வார்த்தைகளை எமது உள்ளத்துக்கு எடுத்து அதை அமல் செய்வதில் தான் எமது, அதாவது சோம்பேறித்தனம் இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஆஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனை படைத்து அவனுக்கு நேர்வழி பெற்று வாழக்கூடிய வழிமுறைகளை அமைத்து அதற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் வழிகாட்டிக் கொண்டிருந்தான். எப்பொழுது நபியுடைய வருகை முற்று பெற்று விட்டதோ அதற்கு பின்னாலும் அந்த நபித்துவத்தை எட்டி வைக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் அனுப்பிக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஒவ்வொரு மனிதனுடைய காதுகளையும், ஒவ்வொரு வீடு வாசல்களுக்கும் சென்றடையக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் அமைத்து இருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு விளங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நபியோர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் வேறு திசையும் பக்கம் திருப்பி மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலே ஈடுபடக்கூடிய ஷைத்தானியத்துடைய வழியிலே செல்லக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். அந்த ஷைத்தானியத்துடைய வழியிலே செல்லக்கூடிய மக்கள் தான் உலகத்திலே பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனிலேயும் நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் பரிகாசம் செய்து தானும் கெட்டு தானும் வழிகட்டு மற்ற மக்களையும் வழிகெடுத்து தானும் நரகத்துக்கு சென்று மற்றவர்களையும் நரகலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மக்களும் இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மாத்திரமல்ல, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாளை கியாமம் வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நாம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இலங்கை நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமக்கு மத்தியிலேயும் எத்தனையோ பிளவுகள், பிரிவுகள், எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றது. ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. இதை செய்தாலும் எதிலே ஈடுபட்டாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் நாம் மனித வரவிடக் கூடாது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எம்மை விட்டு நழுவதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்று இதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து மனிதன் வழிதவறி செல்ல வேண்டும், நபியுடைய வாழ்க்கை மனிதனிலிருந்து கட்டம் கட்டமாக எடுக்கப்பட்டு அவன் வழிகேட்டில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பல பிரிவினைகள், பல அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் இருந்து பல அமைப்புகள் வந்ததையும் நாம் அறிந்திருக்கின்றோம். நபியுடைய மௌத்துக்கு பிறகு தானும் ஒரு நபி என்று வாதித்த எத்தனையோ பேர், அதற்காக வேண்டி எத்தனையோ யுத்தங்கள் இடம்பெற்றது. நபி என்று வாதித்த சிலர் கொல்லப்பட்டார்கள், இன்னும் சிலர் அவர்களுடைய மும்முரமான வாதாட்டத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்திலிருந்து மீண்டும் இஸ்லாத்திலே அவர்கள் நுழைந்து கொண்டார்கள். இதே போன்று உலகத்திலே அசம்பாவிதங்களிலே ஈடுபடக்கூடிய எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இலங்கை நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது நாட்டிலேயும் இப்படியான பல பிரிவுகள் உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய விடயங்கள் மக்களுக்கு மத்தியிலே போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எதுவுமே தெரியாத அறியாத பாமர மக்கள் அவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அடிபணிந்து அந்த அவர்களுடைய குருப்புகளிலே ஈடுபட்டு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான முறையிலே ஈடுபட ஆரம்பித்து வருகின்றார்கள். ஏன் நாட்டை தீனை சரிவர விளங்கிக் கொள்ள முடியாத காரணமாக? இதிலே விசேஷமாக இன்று இலங்கை நாட்டிலே கூட மிகவும் மும்முரமாக நமக்கு தெரியாத வண்ணம், நம்மை அறியாத வண்ணம் கரையான் பூச்சுக்கள் எப்படியாக யாரையும் அறியாமல் இருக்கக்கூடிய இடத்தை அரித்து இல்லாமலாக்கின்றதோ, இதே போன்று சில அமைப்புகள் இஸ்லாத்தை, இஸ்லாமிய கோட்பாடுகளை, குர்ஆனை, ஹதீஸை அரித்து இல்லாமலாக்கி அவர்களுக்கு சார்பாக மக்களை அணிதிரட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதிலே விசேஷமாக இன்று காதியானிசம், இதே போன்று ஷியாக்கள், இப்படியாக பல குருப்பாக பல அமைப்புகள் சேர்ந்து அவர்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் விளங்கி இருக்க வேண்டும். காதியானி காதியானி என்று கூறுகின்றோம், அவர்கள் யார், அவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி முயற்சி செய்கின்றார்கள் என்பதை நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். காதியானி என்பது அவர்கள் 14வது நூற்றாண்டில் இந்தியாவிலே பஞ்சாப் நகரிலே தோன்றியவர்கள் தான் காத்தியானிகள் இந்தியாவிலே பஞ்சாப் நகரிலே தோன்றியவர்கள் தான். பஞ்சாப் மாநிலத்திலே 14வது நூற்றாண்டிலே தோன்றியவர்கள் தான் காத்தியானிகள். இதிலே 1835 காத்தியானி எனும் கிராமத்தில் பிறந்த மிர்சா குலாம் அஹமத் இப்னு குலாம் முர்தலா என்று கூறியவன் தான் இந்த காத்தியானி அமைப்பை ஏற்படுத்தி வைத்தான். அவன் பிறந்தது 1835. காத்தியானி காத்தியான் என்ற ஊரிலே பிறந்ததால் அந்த பெயரை வைத்து அவனுடைய பெயர் மிர்சா குலாம் அஹமத் இப்னு குலாம் முர்தலா என்பதுதான் அவனுடைய பெயர். இந்த காதியானியுடைய தலைவன் இவன் தனக்கு ஆதரவாக மக்களை திரட்டுவதற்காக வேண்டி பல சூழ்ச்சிகளை செய்து அதிலே ஆசியா ஐரோப்பா போன்ற நாடுகள் அவனுடைய செல்வாக்கை செலுத்துவதற்காக வேண்டி ஆரம்பித்து வைத்தான். ஆசியா ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளிலே ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இதனால் ஆங்கிலத்திலே அவனுடைய பேச்சாற்றலை வளர்த்து அதன் மூலம் இந்த வாதத்தை அவனுடைய இந்த கோட்பாடுகளை பரப்புவதற்காக வேண்டி அவன் முயற்சி செய்தான். ஏனென்று சொன்னால் அவன் காதியானியால் வாதிடக்கூடியது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட ஒரு நபி அல்ல. அதற்கு பின்னால் அதாவது நானும் ஒரு நபி, எனக்குத்தான் முஹம்மத் அதாவது அஹ்மத் என்று கூறப்படுகின்றது என்ற கருத்துக்களை எல்லாம் கூறி தானும் ஒரு நபி என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸே இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு விளக்கம் கூறி குர்ஆனுடைய ஆயத்துக்கு அழகான தெளிவான முறையிலே அவனுக்கு சார்பாக அதற்கான கருத்துக்களை கூறி மக்களை ஏமாற்றி தானும் ஒரு நபி என்று வாதித்து அவனுடைய அந்த அந்த குருப்பை அந்த காதியானிசத்தை வளர்ப்பதற்கு முயற்சி செய்தான். ஆனால் இவனுக்கு அரபு நாடுகளிலே செல்வாக்கு பெறுவதற்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் காத்தமுன் நபியின் நபிமார்களுக்கு முத்திரையாக இறுதியாக வந்தவர்கள் நபித்தவங்களாக வரைவு செல்லும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெட்ட தெளிவாக நமக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆக அரபிலே பாண்டித்யம் பெற்ற காலத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆகவே அந்த வார்த்தைகளுக்கு சரியான கருத்தை எடுத்து அந்த அரபு நாட்டிலே அரபி பாஷை உள்ள மக்களுக்கு மத்தியிலே அவனுடைய பிரச்சாரத்தை செய்ய அவன் சென்றான் என்றால் அவனுக்கு ஏற்படுவது சிறை சேதம் என்பதை அறிந்ததின் காரணமாக அரபு அல்லாத அஜமி நாடுகளை பிடித்து அவர்களுடைய பண உதவிகளோடு விசேஷமாக அமெரிக்கா ஐரோப்பா இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே அவர்களுடைய அமைப்புகளை ஸ்தாபனங்களை ஸ்தாபித்து அதன் மூலம் பணங்களை திரட்டி மக்களை வலுக்கெடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய கொள்கைகள் என்ன? அல்லாஹ்வை பற்றி அவன் கூறும் பொழுது அல்லாஹ் நோன்பு பிடிக்கின்றான், அல்லாஹ் தொழுகின்றான், அல்லாஹ் நித்திரை கொள்கின்றான், அவன் எழுதுவான், வாசிப்பான், கையொப்பமிடுவான், தவறுகள் இழைப்பான் என்று எல்லாம் நம்புவதுதான் அந்த காதியானுடைய அவர்களுடைய கொள்கைகளும் பண்புகளும். அல்லாஹ்வை பற்றி அவர்கள் கொள்ளக்கூடிய அவர்கள் நம்பக்கூடிய விடயங்கள் நாம் நினைக்கவும் முடியாத விடயங்கள். அதே போன்று அவர்களுடைய வார்த்தைகள் மிகவும் ஷரியத்துக்கு எமது அகீதாவுக்கு மிகவும் மோசமான முறையிலேதான் மாற்றமான முறையிலேதான் இருக்கின்றது. அவர்களுடைய சஞ்சிகைகளில் கூட சில வார்த்தைகள் நிச்சயமாக அல்லாஹ் என்னிலே இறங்கியுள்ளான், அல்லாஹுக்கும் படத்தினங்களுக்கும் இடையில் தொடர்புக்குரியவன் நானே என்று மிர்சா குலாம் அவன் கூறுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் என்னிலே இறங்கியுள்ளான். அல்லாஹ்வுக்கும் படைத்த படைப்பினங்களுக்கும் இடையில் தொடர்பு கூடியவன் நானேதான் என்று அவனுடைய கிரந்தங்களிலே கூறியிருக்கின்றான். அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி தொடர்பு படுத்தும் பொழுது அவனை அவன் அங்கே கொண்டு வருகின்றான். இதே போன்று நபித்துவத்தை வாதாடுகின்றான். நபித்துவம் நபித்துவத்தை பற்றி கேட்கும் பொழுது ஒரு 1927 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற ஒரு மாநாட்டிலே காதியானிகளுக்கு எதிராக நடைபெற்ற மாநாட்டிலே அவர்களுக்கு அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இதற்கு பின்னாலும் ஒரு நபி உலகத்திலே வருவாரா என்று கேட்கப்பட்டதற்கு அவர் கூறிய பதில் என்னன்னு சொன்னால், குயில் அட்டா குயிலே இந்த பூமியிலே அவர்களுடைய பதில், இந்த பூ உலகத்திலே அட்டகாசங்கள் இருக்கும் பொழுது நபிமாரது வருகை அவசியம் என்று குலாம் அகமது என்று சொல்லக்கூடிய அவனுடைய மகன் மஹ்மூத் அகமது அவன் கூறியிருக்கின்றான். இவைகள் எல்லாம் ஆதாரபூர்வமாக எந்தெந்த நேரத்திலே கூறியது, எந்த காலத்திலே கூறப்பட்டது, எந்த அவர்களுடைய செஞ்சிகையிலே கூறப்பட்டது என்பதை எல்லாம் புத்தக வடிவிலே சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய இருக்கக்கூடிய நாம் ஒரு குதுபா பிரசங்கத்திலே சொற்ப நேரத்திலே எல்லா விடயங்களையும் விளக்கி நமக்கு விளங்கப்படுத்த முடியாது. குறிப்பாக சில விடயங்களை கூறினேன். இவர்கள் வாதிடக்கூடிய விடயங்கள், அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள், நபித்துவம் தனக்கும் இருக்கின்றது என்று கூறப்படக்கூடிய விடயம், இதற்கு பின்னாலும் நபிமார்கள் வருவார்கள் என்று கூறுவது, இவைகள் எல்லாம் இஸ்லாமிய ஷரியத் அகீதாவிலிருந்து மிகவும் தூரமான விடயம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இவைகளை நேரடியாக நம்மிடத்திலே வந்து இவர்கள் போதிக்க மாட்டார்கள். மிகவும் சூசகமான முறையிலே, மிகவும் தத்துவமான முறையிலே நம்மை எந்த முறையில் அணுக வேண்டும் என்பதை சிந்தித்து நம்மிடத்திலே அணுகி நம்மையும் வலியுறுப்பதற்கு இவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸை கூறி காட்டுகின்றேன். பரமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன மஸலி வ மஸலுல் அன்பியா மின் கப்லி, எனக்கும் முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் உதாரணம், கமத்தல் ரஜுலின் பனா பைதன், ஒரு மனிதன் ஒரு வீட்டை கட்டுகின்றான், ஒரு மனிதன் ஒரு அழகான வீட்டை கட்டுகின்றான். அந்த வீட்டை கட்டி அந்த வீட்டிலே உள்ள ஒரு மூலையிலே ஒரு செங்கல்லை மாத்திரம் கட்டாமல் விட்டு விடுகின்றான். அதற்கு பின்னால் அந்த வீட்டை பார்வையிடக்கூடியவர்கள் எல்லோரும், இவ்வளவு அழகாக கட்டப்பட்ட இந்த வீட்டிலே ஏன் இந்த இடத்திலே இடை வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கேட்கும் பொழுது, அந்த இடத்தை ஒரு செங்கல்லை கொண்டு நிரப்பினால் அந்த வீடு பரிபூர்ணம் அடைந்துவிடும். இதே போன்றுதான் நானும் அந்த நபிமார்கள் அனைவர்களும் வந்ததற்கு பின்னால் இறுதியாக மீதியுள்ள அந்த இடத்தை நிரப்பி நபிமார்களுடைய வருகையை பூர்த்தி செய்துவிட்டேன் என்று அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே அழகான முறையிலே நமக்கு நபிமார்களுடைய வருகை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிவடைந்து விட்டது என்பதை நமக்கு விளக்கி இருக்கின்றார்கள். அது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய கருத்தும் ஹதீஸும். அல்லாஹ் குர்ஆனிலே وَقَالَ مُحَمَّدٌ نَبَاحَدٌ مِّن رِجَالِكُمْ وَلَكِنْ رَسُولُ اللَّهِ وَخَاتَمُ النَّبِيِّينَ محمد அவர்கள், محمد صلى الله عليه وسلم அவர்கள் உங்களுடைய ஆண் மக்கள் யாருக்கும் தந்தையாகவோ அவர்கள் ஆகவில்லை. وَلَكِنْ رَسُولُ اللَّهِ அல்லாஹ்வுடைய தூதுவராகவும் நபிமார்களுடைய இறுதி நபியாகவும் இறுதி முத்திரையான நபியாகவும் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவான முறையிலே நமக்கு அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். ஆகா, நாம் நம்மிடத்தில் இது போன்ற சக்திகள் வந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டோம் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த விடயங்களை அறியாவிட்டால் அறிந்து தெரிந்து படித்த உலமாக்களிடத்தில் இவைகளை கேட்டு கற்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய பிரச்சாரங்கள் அதிகமாக ஏழை எளிய மக்களோடுதான் இவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று வியாபாரிகளோடு இவர்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். இவர்களுடைய சூரத் வடிவமைப்புகள் அழகான தாடி, அழகான ஜுப்பாக்கள், நீட்ட ஜுப்பாக்கள், இஸ்லாமிய முறைப்படி ஒரு சாலிகான மனிதனை பார்த்தால் எப்படியா இருக்குமோ அப்படியான தோற்றத்துடன் தான் அவர்கள் தன்னை அமைத்துக் கொண்டு இப்படியான மிகவும் மோசமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு நபியையும் அல்லாஹ்வையும் விமர்சித்து தான் தான் நபி என்று வாதித்து உலகத்திலே இவர்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். இதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே கூட அவர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்ட நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று வாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் இலங்கைக்கு எப்பொழுது வந்தார்கள் சொன்னால் 1915 மொரிஷியஸ் தீவுக்கு பிரச்சாரத்துக்காக வேண்டி சென்ற சமயம் இலங்கையிலே வந்து சுமாராக 3 தங்கி தன்னுடைய ஸ்தானத்தை அவர்கள் அமைத்து விட்டு சென்றார்கள். அதிலேதான் அந்த காலத்திலே இருந்தவர்கள் ஆங்கிலத்திலே தேர்ச்சி பெற்றிருந்ததால் அவர்களுடைய எமது கல்விமான்கள் தான் இஸ்லாமிய தீனுடைய அறிவுகள் போதாததன் காரணமாக சிலர் அவர்களுக்கு சார்பாக இயங்கினார்கள். 1916 கொம்பனி தெருவிலே வேகந்த ரோட்டிலே உள்ள ஒரு இடத்தை எடுத்து தனது காரியாலயத்தை 1916 காதியானிகள் ஆரம்பித்தார்கள். அதிலிருந்துதான் 1917 அவர்களுடைய பிரச்சாரங்களுக்காக வேண்டி ஆங்கிலத்திலே த மெசேஜ் என்ற ஒரு ஆங்கில சஞ்சிகையையும் தூதன் என்ற தமிழ் சஞ்சிகையையும் அவர்கள் வெளியிட்டு இன்னும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் அவர்களுடைய பிரச்சாரங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனை தெளிவாக படிப்பார்கள், ஹதீஸ்களை தெளிவாக விளங்குவார்கள். விளங்கி அதிலே தனக்கு சார்பாக எந்தெந்த இடத்திலே அதை அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அப்படியாக அமைத்துக் கொள்கின்றார்கள். அம்மாவுடைய நல்லடியார்களே, இவர்களுக்கு எதிராக இலங்கை மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, பாகிஸ்தான் மாத்திரமல்ல, உலகத்திலே உள்ள எல்லா முஸ்லிம் நாடுகளிலேயும் வாழக்கூடிய ஆளுங்கள் உடமாக்கள் எல்லோரும் அடிக்கடி அந்த நாட்டிலே உள்ளவர்களுக்கு தன்னுடைய மக்களுக்கு இவர்களை பற்றி விழிப்புணர்ச்சி ஊட்டி இவர்களோடு சேரக்கூடாது, இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பத்துவா இவர்கள் காபிர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நமது நாட்டிலேயும் கூட ஜம்மியத்தில் உலமாவிலிருந்து வெளியாக்கப்பட்ட பத்வாக்களிலே காதியானிகள் இவர்கள் காபிர்கள் என்பதை பத்வாவின் மூலம் வெளியாக்கப்பட்டிருக்கின்றதை நாம் அறிகின்றோம். ஆகா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களோடு தொடர்புகள் வைப்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும். இவர்களோடு தொடர்பு வைப்பதன் சொன்னால் அவர்களை உண்மையான இஸ்லாமிய அகீதாவுக்கு உள்ளுக்கு கொண்டு வர முடியும் என்று சொன்னால், உண்மையான தீனின் பக்கம் கொண்டு வர முடியும், அதற்கான நுணுக்கம் நமக்கு இருக்கின்றது என்றால் அவர்களோடு தொடர்பு கொண்டு ஹிதாயத்தின் பக்கம் அவர்களை வலியுறுக்க முடியும் என்றால் அவர்களோடு தொடர்புகள் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்புகளை துண்டிக்க வேண்டும். அவர்கள் நம்மோடு எப்படியா தொடர்பு வைக்கின்றார்கள் சொன்னால் ஏதோ ஒரு முறையிலே நமது குடும்பங்களிலே திருமணங்களை முடித்து வைக்க முயற்சி செய்கின்றார்கள். ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கி உதவியத்தாட்டம் செய்கின்றார்கள். இப்படியா வியாபார அமைப்புகளிலே ஈடுபட்டு வியாபார தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். எமது நாட்டிலே விசேஷமாக பேஸ்லைன் வீதியிலே அவர்களுக்காக வேண்டி தொழுவதற்கு இடம் மத்தி என்று கூறப்படக்கூடிய தொழுவதற்காக வேண்டி அவர்களுக்கு இடம் இருக்கின்றது. இதே போன்று நாம்புடுவ புறநறுவ நீர்கொழும்பு பெரியமுள்ள ஏரியாவில் இதே போன்ற வெள்ளம்பிட்டி ஏரியாவில் இப்படியாக காதியானிகள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திருமண விடயங்கள் இப்படியாப்பட்ட பகுதிகளிலே பேசப்படும் பொழுது அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பள்ளி நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுடைய விடயங்களை அறிந்து தெரிந்து சிறந்த முறையிலே விளக்கம் பெற்றதற்கு பின்னால் தம்முடைய திருமணங்களை நாம் நடத்தி கொள்ள வேண்டியது தலையாய கடமையாக இருக்கின்றது. ஆக இந்த மிருதா குலாம் என்று சொல்லக்கூடியவன் கடைசியாக 1908 அவனுடைய 68 வயதில் கொலரா நோயினால் அவன் செத்து மடிந்தான் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்று இலங்கையிலே இன்னும் பல இயக்கங்கள் ஷியாக்களுடைய இயக்கங்கள் இதே போன்று இன்னும் கொள்கைவாதிகள் சில அமைப்பிலே அல்லாஹுக்கு மாற்றமான அமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகுட்டிகளை மிகவும் கவனமாக நாம் வளர்க்க வேண்டும். இவைகளுக்கு நாம் மாற்றிப்பட்டு நாமும் வருகிறத்திலாகக்கூடிய விடயத்திலே இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கமாக இந்த காதியானியுடைய விடயங்களை கூறினேன். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது, நேரம் இடம் கொடுக்காது அவைகளை கூறுவதற்காக வேண்டி. அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷாபானுடைய மாதம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். ஆக ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது மிகவும் ஏற்றமாக இருக்கின்றது. அதிலேயும் ஒவ்வொரு மாதமும் 12, 13, 14, 15 ஆகிய 3 நாட்களிலையும் நோன்பு நோப்பது மிக அதிலையும் விட மிகவும் விசேஷமாக இருக்கின்றது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே அவர்கள் கூறினார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌமு சலாசத்தி அய்யாம் மின் குல்லி ஷஹர் சௌமு தஹ்ரி குல்லு, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோட்பது அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோட்பதற்குரிய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுப்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஷஅபானுடைய மாதத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நாட்கள் நோன்பு நோட்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக விசேஷமாக வரக்கூடிய இந்த 3 நாட்களிலாவது நாம் நம்மால் முடிந்தவர்கள் இந்த சுன்னத்தான நோன்புகளை நோட்பதற்கு நாம் முயற்சி செய்து கொள்வது, அதாவது வருகின்ற மாதம் 1, 2, 3 திகதிகள் 13, 14, 15 வருகின்றது. முடிந்தவர்கள் இந்த மாதத்திலே நோன்பை நோற்று அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். இதே போன்று அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது புனிதமான ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்திலே சிறப்புகளை பற்றி எதிர்வரக்கூடிய குத்பாக்களிலே விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது சமுதாய மக்கள், எமது குடும்பத்தினர், எமது சகோதர சகோதரிகள், எமது தாய்மார்கள் அதிகமாக மறதி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதிலும் மிகவும் விசேஷம் அமல் இபாதத்துடைய விடயத்திலே. சரி, நாளை பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம், அதுக்கு அடுத்த மாதம் பார்ப்போம் என்று இப்படியாக விட்டு விடுவார்கள். நோன்புடைய விடயம் ரமலானுடைய மாதம் பரிபூர்ணமாக ஒவ்வொரு மனிதனும் நோன்பு பிடிப்பது கட்டாய கடமை. இதிலே எமது பெண்கள், வயது வந்த பெண்கள், ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு நிலைமை இருக்கின்றது. நோன்பு பிடிக்க முடியாத காலம் வருகின்றது. ஆனால் அவர்கள் அந்த நோன்பை கடா செய்வது கட்டாய கடமை. பொருளான நோன்பை, பொருளான ரமலானுடைய மாதம் விடுபடக்கூடிய நோன்பு அந்த வருடத்துக்கு உள்ளே அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் கடா செய்யப்பட வேண்டும். இதிலே பிள்ளை பேரின் காரணமாக இதே போன்று மாதாந்தம் ஏற்படக்கூடிய தன்னுடைய மாத விடாயின் காரணமாக, இதே போன்று பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில சில நோய்களின் காரணமாக, நோன்புகள் சில காரணம் காரணமாக நோன்புகள் விடுபடுகின்றது. அதை பின்பு பிடிப்போம் என்று கூறிவிட்டு பெருநாள் நோன்பு பெருநாள் கழிந்து விடுப்போம், ஆறு நோன்பிலே பிடிப்போம், சின்னத்தான நோன்புகளிலே அவைகளை நிறைவேற்றிக் கொள்வோம், அல்லது முஹர்ரத்திலே பிடிப்போம். இப்படியாக நாள் கழித்து கழித்து அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் அவர்களும் செய்ய அந்த நோன்பு காலாவாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொருவரும் மனதில் நிலைநிறுத்தாட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வீடு வாசலுக்கு சென்றால் தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய பிள்ளை குட்டிகள், தன்னுடைய பெண்மணிகளிடத்திலே ஒவ்வொருவரத்திலே தட்டி கேட்டு பாருங்கள், சென்ற வருடம் உங்களுக்கு எத்தனை நோன்பு களவானது, அதிலே இன்று வரும் வரைக்கும் எத்தனை நோன்புகளை நீங்கள் களா செய்தீர்கள் என்று கேளுங்கள். அதிகமான பதில் ஞாபகம் இல்லை, மறந்து விட்டேன், பிடித்தேன், ஒன்றோ இரண்டோ பிடித்தேன், எத்தனை களவானது என்று தெரியாது என்பது நான் 180% இருந்து வரக்கூடிய பதில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். எப்படியா சம்பாதித்து கொடுக்கின்றோமோ, எப்படியா வீடு வாசல் அமைத்து கொடுக்கின்றோமோ, எப்படியா நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்கின்றோமோ, இதே போன்று நமது குடும்பத்தினருக்கும் தீனுடைய விடயங்களை சொல்ல வேண்டும், அவர்களை தட்டி கேட்க வேண்டும், மறதியும் போது ஞாபகம் ஊட்டி அமல் செய்ய வைக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. ஆஹா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் வந்தும் நோன்பு அறா செய்ய முடியாமல் போனால் சென்ற வருடம் ரமலானுடைய மாதம் விடுபட்ட கலா நோன்புகள் இந்த ரமலான் வரும் வரைக்கும் அவர்களால் கலா செய்ய முடியாமல் இருந்தால், அடுத்த ரமலானும் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த கலாவை அடுத்த ரமலானுக்கு பின்னால் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு முத்து கிதியா குற்ற பரிகாரமாக அவர்கள் கிதியா கொடுத்து அதற்கு பின்னால் அந்த நோன்பை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஷரியா. இரண்டும் பரலான ரமலானுடைய மாதங்கள், மூன்று ரமலானுடைய மாதங்கள் வந்தாலும் கடா ஒரு நாளும் அவர்களை விட்டு விடாது. ஆகா, மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த விடயத்திலே தன்னுடைய பெண்மணிகளை ஞாபகம் ஊட்டிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இந்த விடயத்தை எடுத்து வைத்து கடாவுடைய நோன்புகளை பிடிப்பதற்கு சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகா, அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே நாம் வாடும் பொழுது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு நாம் உலகத்திலே வாழ்வதற்கு நாம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆஹா, எல்லாம் வல்ல அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாம் வாடும் பொழுது உனக்கு அடிபணிந்து வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் தோபிக் செய்வாயாக. கிருபையில் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நமது தாய் தகப்பர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக. நமது மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தினர் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயாக. கிருபையில் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும் பொழுது உன்னுடைய கட்டளைகளை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளின் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தோஃபீக் செய்வாயாக. இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கைகளிலே அவர்களுடைய வழி கேடுகளிலே நாம் மாற்றிப்பட்டு சிக்கி அதிலே ஈடுபடாமல் நம் அனைவர்களையும் நீயே பாதுகாத்தருவாயாக. திருப்பையில் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு நம் அனைவருக்கும் நீயே தௌஃபீக் செய்வானாக. வா ப்ரதவானா அல்ஹம்துலில்லாஹ்.